நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பண்பலகிலா வாரந்தோறும் புதன்கிழமை மதியம் 3:30 புத்தகம் மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரியின் தமிழாய்வுத்துறை இணை பேராசிரியர் முனைவர் கி. கீதா அவர்கள் தமிழர் பண்பாட்டில் விளையாட்டுக்கள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் கி. கீதா, இணை பேராசிரியர், புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரி தமிழாய்வு துறையில் பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சிக்காக தமிழர் பண்பாட்டில் விளையாட்டுக்கள் எனும் தலைப்பில் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் முனைவர் ஆ. பிச்சை அவர்கள் எழுதிய புத்தகத்தை பார்ப்போம். இப்புத்தகத்தை சென்னை தமிழ் புத்தகாலயம் வெளியிட்டுள்ளார்கள். முதல் பதிப்பு 1983 செப்டம்பர் மாதமும், இரண்டாம் பதிப்பு 2002 டிசம்பர் மாதமும் வெளியிட்டுள்ளார்கள். தமிழர்களின் விளையாட்டுக்களை அறிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் அனைவருக்கும் இந்நூல் பெரிதும் பயன்படும் என்பதில் ஐயமில்லை. இந்நூலில் உள்ள மொழிவழி பொழுதுபோக்கல் என்னும் கட்டுரை மொழியியல் என்னும் இதழில் வெளியிடப்பட்டது. மேலும் கிட்டிப்புள், பாவேராடும் பல்லாங்குழி, மஞ்சு விரட்டு ஆகிய கட்டுரைகள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தினமணி சுடரில் வெளிவந்த கட்டுரைகள் ஆகும். தமிழர் பண்பாட்டில் விளையாட்டுக்கள் என்னும் இந்நூலில் விளையாட்டு, சில அடிப்படை கருத்துக்கள், உடல்வளக் கல்வியின் வரலாறு, சங்ககால விளையாட்டுக்கள், மொழிவழி பொழுதுபோக்குகள், பாவேராடும் பல்லாங்குழி, கீர்த்திமிக்க கிட்டிப்புள், மரத்தமிழரின் மஞ்சு விரட்டு, விளையாட்டும் அமைப்பியல் கொள்கையும், ஆடுபுலி ஆட்டத்தின் வாழ்வும் வரலாறும் என்னும் 9 தலைப்புகளில் ஆசிரியர் இயற்றியுள்ளார். விளையாட்டு அடிப்படை கருத்துக்கள் என்னும் தலைப்பில் விளையாட்டு மனிதனின் உடன்பிறப்பு ஆகும். மனித சமுதாயம் எவ்வளவு தொன்மையானதோ அவ்வளவு தொன்மையானது அச்சமுதாயம் ஆடிய விளையாட்டும் ஆகும். விளையாட்டு சமுதாயத்தை இயக்கியும் ஊக்கப்படுத்தியும் ஒழுங்குபடுத்தியும் வருகின்றது. விளையாட்டு என்பதை ஆங்கிலத்தில் பிளே, கேம், ஸ்போர்ட்ஸ் என்னும் சில சொற்கள் பல புலகத்தில் இருப்பதைப் போல தமிழிலும் ஆடல், ஆட்டு, ஆட்டம், கூத்து, விளையாட்டு போன்ற சொற்கள் காணப்படுகின்றன. சங்ககால விளையாட்டுக்கள். சங்ககால தமிழர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்க்கை நடத்தினார்கள். வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றை சார்ந்தே அவர்களின் தொழில் அமைந்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு நிறைய ஓய்வு இருந்தது. அவர்கள் இனக்குள் சமுதாய அமைப்பை பெற்றிருந்தமையால் ஒருவரோடு ஒருவர் நெருங்கி பழக வாய்ப்பு இருந்தது. குழந்தைகளும் இளையோரும் முதியோரும் விளையாடி இன்புற்றனர். பல விளையாட்டுகளை ஐந்திணை மக்களும் விளையாடினர். இவ்விளையாட்டுகள் வட்டாட்டம், கிச்சு கிச்சு தாம்பாளம், கலங்காடல், பந்தாட்டம், ஓரை ஊஞ்சல், நீர் விளையாட்டு, மல்லாட்டம், ஏறுகோள், பல்லாட்டம், கலைக்கூத்து, சிறுதேர் உருட்டல் போன்ற விளையாட்டுகள் ஆகும். சங்ககால விளையாட்டுகள் எளிமையானவை. அவற்றை பொழுதுபோக்கிற்காக ஆடினர். போட்டி மனப்பான்மை அதிகமாக இல்லை. பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் ஈடுபட்டனர். உடல் வளத்தையும் உவகையையும் நட்புணர்ச்சியையும் பெருக்குவதாகவே அக்கால விளையாட்டுகள் அமைந்தன. இவற்றில் பெரும்பாலானவை இன்றும் கிராமப்புறங்களில் காணப்படுகின்றன. காலத்திற்கு ஏற்ப கருவிகள் மாறிவிட்டாலும் அவற்றின் செயல் அடிப்படை இன்றும் மாறாமல் இருக்கின்றது. பயிற்சி கூடங்கள். தற்காலத்தில் உடல் பயிற்சி கூடங்கள் இருப்பதைப் போல உடல்வளக் கலையில் பயிற்சி பெறுவோருக்கு சில பயிற்சி கூடங்கள் இருந்திருக்க வேண்டும். தமிழில் உள்ள போரவை, முரண்களறி போன்ற சொற்கள் பழங்காலத்தில் பயிற்சி கூடங்கள் உள்ளதை சுட்டுகின்றன. பட்டினப்பாலை முரண்களறியில் பட்டினப்பாக்கத்து மறவர்களும் மரூர் பாக்கத்து மறவர்களும் சண்டை செய்ததை பற்றி விளக்குகின்றது. களறி என்னும் சொல் இன்றும் கேரளாவில் வழக்கில் உள்ளது. உடல்வளக் கலையை கற்பிக்கும் ஆசிரியர்களை களறி பணிக்கர் என்றும் அழைக்கின்றனர். தொடக்க விழா. குழந்தை பருவம் உடல் இயக்க செயல்கள் நிறைந்த பருவம். அதனால் இளமையில் உடல்வளக் கலையை சிறுவர்களை ஈடுபட செய்தனர். சங்ககாலத்தில் இப்பயிற்சிக்கு வழிபாட்டு தொடக்க விழா நடத்தியுள்ளார்கள். பூந்தொடை விழா என்னும் பெயரில் விழா நடத்தப்படுவதை அகநானூறு குறிப்பிடுகின்றது. வில் பயிற்சியை தொடங்கும் முதல் நாளில் புதுமணல் இட்டு விழா போல நடத்தினார்கள். ஆடவர் விளையாட்டுகள். பெருமையும் வீரமும் ஆடவரின் 2 கண்கள் ஆகும். போரில் வெற்றி பெற உடல் வலிமை இன்றியமையாதது. அதனால் உடல் வளத்தை பெருக்கும் போர் பயிற்சிக்கும் அடித்தளமான விளையாட்டுகளை ஆடவர்கள் விளையாடினார்கள். ஏர் தழுவுதல், மல்லாட்டம், கவன்கல் எரித்தெறித்தல், வில் தெரித்தல், வேல் எறிதல், நீந்துதல் ஆகிய விளையாட்டுகளில் ஈடுபாடு கொண்டனர். புகழுக்காக உயிரை கொடுக்கும் தீர மறவர்களின் தன்மையை பொன்முடியார் களிர் எறிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என பாடியுள்ளார். இடைக்காலம். அங்காலத்திற்கு பின் வேற்று நாட்டு பண்பாட்டின் குறுக்கீடு ஏற்பட்டதால் அறிவு வளர்ச்சியையும் ஒழுக்கத்தையும் மிகுதியாக வலியுறுத்துகின்ற நோக்கும் போக்கும் தோன்றின. பந்து விளையாட்டு. சங்ககாலத்தில் மகளிரின் விளையாட்டாக இருந்த பந்து விளையாட்டு பெருங்கதை காப்பிய மரபில் போட்டி விளையாட்டாக அமைந்ததை காண்கின்றோம். பெண்களின் ஆடை தோற்றம், பந்தை பிடிக்கும் திறமை, விளையாட்டின் உச்சக்கட்டம், அதற்கான விரைவு ஆகியவை விளக்கமாக எடுத்து வைக்கப்பட்டுள்ளன. மற்போர். பல்லவர் காலத்தில் மற்போர் நலநிலையை அடைந்திருக்க வேண்டும். நரசிம்மவர்மன் என்னும் பல்லவ மன்னன் இக்கலையில் தேர்ச்சி பெற்று அதனால் மாமல்லன் என்னும் பட்டப்பெயரை பெற்றான். 64 கலைகளில் மற்போரும் ஒரு கலையாக கூறப்படுகின்றது. இடைக்கால சோழர் காலத்தில் மல்லர்கள் இலங்கைக்கு சென்று பொருந்தியதாக சான்றுகள் கிடைக்கின்றன. ஆகவே மற்போர் நல்ல உடல்வள கலையாக முழுமை பெற்றது. சிரமச்சாலைகள். இடைக்காலத்தில் மல்யுத்தம், முஷ்டியுத்தம் போன்றவை கற்பிக்கப்படும் சிரமச்சாலைகள் இருந்தன. பழைய சொல்லாகிய களரி என்பதே சுருடி என்று இடைக்காலத்தில் மாறியிருக்க வேண்டும். மேலும் சோழர்கள் காலத்தில் இளவரசர்களுக்கு படைப்பயிற்சி அளிக்க சாலைகளும் சத்திரங்களும் இருந்தன என்றும் வரலாற்றாசிரியர் என் சுப்பிரமணியன் குறிப்பிடுகின்றார். விற்போர். தஞ்சை மாவட்டத்தில் அண்மையில் கரந்தை என அழைக்கப்படும் கரந்தட்டான் குடியில் சிவன் கோவிலின் கருவறை மேற்புற சுவரில் உள்ள கல்வெட்டு ஒன்று விற்போரை பற்றி குறிப்பிடுகின்றது. இக்கல்வெட்டு ராஜராஜ சோழனின் 24 பொறிக்கப்பட்டது. இந்த விற்போர் அரங்கன் காரியான் சோழ விச்சாதர முத்திரையன் என்பவனுக்கும் காரி குளிப்பாகை என்பவனுக்கும் நடைபெற்றது. இதில் குளிப்பாக இறந்து விட்டான் என்று கல்வெட்டு தெரிவிக்கின்றது. சேக்கிழாரின் பெரிய புராணம் மற்போர், விற்போர், வாட்போர் ஆகியவற்றை பற்றி குறிப்பிடுகின்றது. கஜசாஸ்திரம். பழங்காலத்தில் யானை போரும் பல்லவ சோழர் காலத்திலும் தொடர்ந்தது. யானை படை 4 வகை படைகளில் ஒன்றாக கொல்லப்பட்டது. யானையை பற்றிய நூல்களும் இயற்றப்பட்டன. அவை கஜ சாஸ்திரங்கள் என்று அழைக்கப்பட்டன. பல்லவ மன்னன் ஒருவன் இதில் தேர்ச்சி பெற்று சிறப்பு பட்டங்களும் பெற்றிருந்தான் என்பதை குருமூர்த்தி என்பவர் சுட்டி காட்டுகின்றார். யோக பயிற்சி. அறநூல்களும் தத்துவ நூல்களும் தோன்றிய காலகட்டங்களில் யோகாசன பயிற்சிகளும் தமிழகத்தில் வளர்ச்சி பெற தொடங்கின. பூசை வழிபாடும் திராவிட இனத்திற்கு உரியதாக மொழியியல் அறிஞர் பேரறிஞர் சுனித்குமார் சட்டர்ஜி கூறுகின்றார். சிவனை யோக வடிவில் ஆலமரத்தடியில் அமர்ந்திருப்பது போல காண்பது தமிழர் மரபு. எனவேதான் ஆலமர் செல்வனை தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கின்றார்கள். மாணிக்க வாசகரும் தென்னாடுடைய சிவனை போற்று என்று பரவுகின்றார். ஆகவே திருமூலர் காலம் தொட்டு யோக பயிற்சியும் உடல்வளக் கல்லையின் பிரிவாக அறிந்திருக்க வேண்டும். மல்லிகை செட்டி. நாயக்கர் காலத்தில் மல்லாட்டம் போன்ற விளையாட்டுகள் செல்வாக்கு பெற்றன. மல்லக செட்டி என்னும் இனத்தார் மற்போர்களையை கற்பிக்கும் பணியை மேற்கொண்டிருந்தனர். இவர்கள் இலங்கைக்கும் சென்று இக்கலையை போதித்தனர். உரிமரம் ஏறுதல், சிலம்பாட்டம், வண்டி, ரேஸ், இளவட்டக்கள் போன்ற விளையாட்டுகள் நாயக்கர் காலத்தில் தோன்றிருக்க வேண்டும். இவ்விளையாட்டுகள் ஆங்கிலேயர் கால ஆட்சி காலத்திலும் தற்பொழுதும் வழக்கில் இருந்து வருகின்றன. தற்காலம். இந்திய மக்களின் விளையாட்டுகள். இந்தியா பல இனங்களையும் சாதிகளையும் மதங்களையும் ஒளி குடும்பங்களையும் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு. மொழியில் பல வகை மொழிகள் இருக்கும் நாட்டை போல பல வகையான விளையாட்டுகளிலும் ஒற்றுமை கூறுகள் காணப்படுகின்றன. வேளாண்மையையும் கால்நடை வளர்ப்பையும் அடிப்படையாக கொண்ட கிராமிய சமுதாயத்தில் சில சிக்கலான போட்டி விளையாட்டுகளும் உள்ளன. ஆனால் மலை சாதியினரின் விளையாட்டுகள் எளிமையானதாகவும் முறையான அமைப்பில்லாமதாகவும் போட்டி பண்பின்றியும் காணப்படுகின்றன. சடுகுடு, கிட்டிப்புள், சிலம்பம், மாட்டுப் பந்தயம், பொய்க்கால் நடை, தாயம், பல்லாங்குழி, அம்மானை, ஆடுபுலி ஆட்டம் போன்ற விளையாட்டுகள் ஆகும். மேனாட்டு விளையாட்டுகள். 17 வணிகத்துக்காக வந்த ஆங்கிலேயர்கள் இந்திய வணிக மன்னர்களின் ஆட்சியை அபகரித்தனர். அவர்கள் கல்வி முறையையும் புகுத்தினர். உடற்பயிற்சி படிப்புகள். உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் சான்றிதழ் பெற்ற உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அமர்த்தப்பட்டுள்ளன. பட்டப்படிப்பு அல்லது பட்ட மேற்படிப்பு பெற்ற உடற்பயிற்சி ஆசிரியர்கள் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் உடற்பயிற்சி இயக்குநர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். பயிற்சி கல்லூரிகள். தமிழ்நாட்டில் உள்ள அண்ணாமலை நகர், காரைக்குடி, கோயம்புத்தூர் ஆகிய 4 நகரங்களில் உடற்பயிற்சி கல்லூரிகள் இயங்குகின்றன. இவைகள் சான்றிதழ் பட்டப்படிப்பு மேற்பட்ட படிப்பு ஆகிய வகுப்புகளை நடத்துகின்றன. சென்னையில் உள்ள நந்தனம் உடற்பயிற்சி கல்லூரியில் ஆராய்ச்சி செய்வதற்கும் வசதி உண்டு. இக்கல்லூரிகள் அனைத்து விளையாட்டுகளையும் கற்பிக்கின்றன. கபடி, கோகோ போன்ற நாட்டுப்புற விளையாட்டுகள், மல்யுத்தம், குத்துச்சண்டை, கராத்தே, சிலம்பம், யோகாசனம் போன்ற விளையாட்டுகளை கற்பிக்கும் தனியார் உடற்பயிற்சி கூடங்களும் உள்ளன. விளையாட்டு பயிற்சி துறை. தமிழக உடல்வள கல்வி வரலாற்றில் 1979 தான் இளைஞர் விளையாட்டு பயிற்சி துறை ஆரம்பிக்கப்பட்டது. இத்துறையின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு விளையாட்டு அலுவலர் பணியாற்றுகின்றனர். இவர் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் 1 அல்லது 2 ஊரக விளையாட்டு மையங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றனர். இதற்கு தமிழக அரசு நிதி உதவி செய்து வருகின்றது. மொழிவழி பொழுதுபோக்குகள். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் மனிதன் மொழியை உருவாக்கினான். தனது கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் தெரிவிக்கும் செய்தி பரிமாற்ற கருவியாக மொழியையும் பயன்படுத்தினான். நாளடைவில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் பல்வேறு சூழ்நிலைகளில் துறைகளில் தகவல் தொடர்புக்கும் பொழுதுபோக்கிற்கும் பயன்படுத்தி வருகின்றான். பின்பு எழுத்தை அடிப்படையாக கொண்டு கணினி இணையம் என்று உருவாக்கும் உள்ள அளவில் வளர்ச்சியடைந்து விட்டான். இன்றைய காலகட்டத்தில் மொழியை பயன்படுத்தி பொழுதுபோக்க உதவும் சில மொழி விளையாட்டுகள் மொழியியல் கண்ணோட்டத்தில் விளக்கப்படுகின்றன. எது பிரிது எனும் விளையாட்டில் ஓர் ஒளி இயல்பான மாத்திரையிலிருந்து நீண்டு ஒழிப்பதனை அளபடை என்பர். பொருளின் தன்மைக்கும் சொல்லின் ஒளிப்பளவுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. வலிய பெரிய விலங்கு புலியை சுட்டும் சொல் இரண்டு எழுத்துக்களால் ஆனது. எளிய சிறிய எறும்பை சுட்டும் சொல் நான்கு எழுத்தில் அமைந்துள்ளது. ஆனால் குழந்தைகள் ஒளிக்கும் பொருளுக்கும் அளவு அடிப்படையில் தொடர்பு உண்டு என்று எண்ணி ஏமாறுகின்றனர். எடுத்துக்காட்டாக குழந்தைகளிடம் நூறே பெரிதா அல்லது தொண்ணூறே பெரிதா என்று கேட்டால் சில குழந்தைகள் தொண்ணூறே பெரிது என்று பதில் கூறும். எண்ணிக்கையில் தொண்ணூறை காட்டிலும் நூறு பெரிதாக இருந்தாலும் ஒளி அளவில் தொண்ணூறு நூறை காட்டிலும் பெரிது என்று எண்ணி குழந்தைகள் கூறும் பொழுது கேட்பவருக்கு உவகை தோன்றுகின்றது. மொழி மரபு என்னும் விளையாட்டில் ஒரு பிரிவினர் ஒரு பெயரை சொல்ல அதுக்கு பொருத்தமான வினை சொல்லையோ அதனோடு தொடர்புடைய மற்றொரு சொல்லையோ மற்றொரு பிரிவினர் சொல்ல வேண்டும். தவறாக சொல்பவர் விளையாட்டிலிருந்து நீக்கப்படுவர். இவ்விளையாட்டு தமிழக பள்ளிகளில் விளையாடப்படுகிறது. காக்கா பரபர, குருவி பரபர, பருந்து பரபர, கொக்கு பரபர, வாத்து பரபர. மேலே தரப்பட்டுள்ள தொடர்களில் ஐந்து பெயர் சொற்களும் பறவையினத்தை சார்ந்தவை. ஆனால் முதல் நான்கு மட்டும்தான் பறக்கும் இயல்புடையவை. வாத்து பறவையினத்தை சார்ந்ததாக இருந்தாலும் பறக்கும் தன்மையற்றது. இருப்பினும் பறவையே. ஒரு விளையாட்டில் குழந்தைகள் கவனமாக ஈடுபடுவதையும் கேட்கும் திறனையும் சோதிப்பதற்கு இவ்விளையாட்டு உதவும். வினாவுக்குள் விடை எனும் விளையாட்டில் மாணவர்கள் சில வினாக்களை வினாவுடன் கேட்பார்கள். அவற்றிற்கு உடனே பதில் சொல்ல வேண்டும். அக்கேள்விகளுக்கு விடை அவற்றினுள்ளேயே இருக்கும். கேள்விக்குள்ளே விடையை தேடாமல் பெரும்பாலோர் வெளியே ஏதாவது ஒன்றை சிந்திப்பர். இவ்வுத்தி அடிப்படையில் எழுந்த செய்யுளை சித்திர கவிக்களுள் ஒன்றாக கூறுவர். மொழி உணர்வு மிக்கவர்கள் இவ்வுத்தியை கண்டுபிடித்து விடையை சொல்லிவிடுவார்கள். எடுத்துக்காட்டாக, எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால், கம்பராமாயணத்தை எழுதியவர் யார், நந்தி கலமகம் யார் மேல் பாடப்பட்டுள்ளது. இக்கேள்விகளுக்கு விடை கேள்விக்குள்ளேயே இருப்பதை காணலாம். மேலும் பல மொழி விளையாட்டுகளாக செந்தமிழும் நாப்பழக்கம், ரகசிய மொழி, குறுக்கெழு கட்டம், எழுத்து மாறி பொருள்கோள், சொல்லாக்கம், விடுகதை, பட்டப்பெயர்கள் என்று பல விளையாட்டுகள் உள்ளன. விளையாட்டும் அமைப்பியல் கொள்கையும் எனும் தலைப்பில் மனிதனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் ஒரு அமைப்புக்குட்பட்டது. மனிதன் பயன்படுத்துகின்ற மொழிக்கும் அதன் மேல் கட்டப்படுகின்ற யாப்புக்கும் அமைப்புகள் உண்டு. இலக்கிய வகைகளை ஒப்பிடல், உள்ளடக்க ஆய்வு, ஒரு பண்பாட்டின் தனித்தன்மை போன்றவற்றை அறிய இன்று அமைப்பியல் ஆய்வு பயன்படுத்தப்படுகிறது. பிராப்பின் அமைப்பியல் முறை. விளாடிமிர் பிராப் என்னும் ருசிய நாட்டு அறிஞர் 1928 நாட்டுப்புற கதைகளின் உள்ளமைப்பு என்னும் நூலை உருவாக்கினார். இவர்தான் முதன் முதலில் கதைகளை அறிவியல் அடிப்படையில் ஆராய்ந்தார். இவர் கதை பின்னலின் அமைப்பு கூறான செயல் என்பதன் அடிப்படையில் ருசிய கதைகளை ஆராய்ந்தார். செயல்களை தொடர்புடர்வில் வைத்து விளக்கியது இவரது அமைப்பியல் முறையின் தனி சிறப்பாகும். லெவிஸ் ராஸ் அமைப்பியல் முறை. கிளாடே லெவிஸ் ராஸ் பிரெஞ்சு நாட்டு அறிஞர். இவர் அமைப்பு மொழியியல் கோட்பாட்டின் அடிப்படையில் புராண மரபு கதைகளை விளக்கி ஆராய முற்பட்டார். எவ்வாறு மொழியின் அமைப்பை ஒளியன் உருபன் தொடரன் என்று பகுத்து ஆராய்கின்றோமோ அவ்வாறே நாட்டுப்புற மற்றும் புராண மரபு கதைகளை சில உடற்கூறுகளாக பகுத்து அவற்றுக்கிடையே உள்ள உறவு தொகுதியை விளக்க வேண்டும் என்று கூறினார். இவர் அமைப்பு கூறுகளுக்கு இடையே உறவை காணாமல் ஒத்த அமைப்பு கூறுகளுக்கு இடையே உள்ள மேல்கீழ் உறவை காண்பது இவரது அமைப்பியல் துறையின் தனித்தன்மையாகும். ஆலன் டன்டீஸின் அமைப்பியல் முறை. ஆலன் டன்டீஸ் அமைப்பியல் முறையை கடுமையாக விமர்சித்து குறைகளையும் குழப்பங்களையும் சுட்டிக்காட்டினார். இவர் பிராப்பின் அமைப்பியல் முறையை பின்பற்றி அதை விரிவுபடுத்தினார். இவர் தாம்சன் பயன்படுத்திய கதை கூரை எடுத்துக்கொண்டு கதை கூரன் என பெயரிட்டு அழைத்தார். மேலும் மொழியியல் பயன்படுத்தும் ஒளியன் மற்றும் மாற்றொலி கோட்பாட்டின் அடிப்படையில் கதை கூறுகளையும் வேறுபடுத்தி காட்டுகின்றார். தமிழகத்தில் அமைப்பியல் ஆய்வு. முதன் முதலில் தமிழில் அமைப்பியல் ஆய்வை தொடங்கி வைத்த பெருமை கேரள பல்கலைக்கழக தமிழ்துறையை சாரும். பேராசிரியர் வி ஐ சுப்பிரமணியனின் தலைமையில் தாவேர் வீராசாமி பாரா சுப்பிரமணியன், கே பி எஸ் ஹமீது ஆகியோர் ஆரம்பித்து வைத்தார்கள். பெருமாளோர் இலக்கிய மரபான புராண கதைகளையே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டனர். மதுரை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் எம் முத்துசண்முகம் பிள்ளையும் அவரது மாணாக்கர்களும் முற்கால மற்றும் நாட்டுப்புற இலக்கிய ஆராய்ச்சியில் அமைப்பியல் முறையை மேற்கொண்டனர். அமைப்பியல் முறையை நாட்டுக்கதை, புராணக்கதை போன்ற கதைகளுக்கு மட்டுமே பெரும்பாலும் வெளிநாட்டு ஆய்வாளர்கள் பயன்படுத்தியுள்ளனர். இம்முறையை விளையாட்டு போன்ற மொழி சேராத நாட்டுப்புற அம்சங்களுக்கு பொருத்தி அதிகமாக ஆராயவில்லை. தமிழரின் மரபு விளையாட்டுகளை அமைப்பியல் நோக்கில் ஆராய்வதற்கு நிறைய வாய்ப்பிருக்கிறது என்பது வெளிப்படை. ஆடுபுலி ஆட்டத்தின் வாழ்வும் வரலாறும் என்னும் தலைப்பில் ஆடுபுலி ஆட்டம் 15-ஆம் புலி என்னும் பெயரில் தமிழக கிராமங்களில் வழங்கப்படுகிறது. ஆடவர்களுக்கு மட்டுமே உரிய விளையாட்டு. இதனை முதியவர்கள் பொது இடங்களில், குறிப்பாக சத்திரம் சாவடிகளில் விளையாடுவர். இவ்விளையாட்டில் வெற்றியும் தோல்வியும் விளையாடுபவர்களின் அறிவுத்திறனை சார்ந்ததாகும். இரவு பகல் எந்நேரத்திலும் எப்பருவத்திலும் இதனை விளையாடலாம். இதனை விளையாட இருவர் வேண்டும். பண்டைய காலத்தில் வல்லாட்டம் என்பதோடு தொடர்புடையது. இன்றைய செஸ் விளையாட்டிற்கு இணையான அறிவு சார்ந்த விளையாட்டாகும். நிறைவாக, தமிழர் பண்பாட்டில் விளையாட்டுகள் என்னும் இந்நூல் தமிழரின் விளையாட்டுகளை விளக்கவியல் முறையில் விளக்கும் அறிமுக நூலாகும். தேவநாய பாவலர் அவர்கள் விலை என்றால் விருப்பம் என்று பொருள் கொண்டு விரும்பி ஆடும் விளையாட்டு என விளக்குகின்றார். இளமையில் விளையாடும் விளையாட்டு பயிற்சி முதுமையில் வினை செய்வதற்கு வேண்டும் தோழமை உணர்வையும் மனத்திற்பத்தையும் அறிவு நுட்பத்தையும் பயக்கும். இத்தகைய சிறப்பினை கொண்ட நூலை ஆசிரியர் பிச்சை அவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் படைத்துள்ளார். புத்தகங்களை படிப்பது நமது அறிவை வளர்க்கும், புத்தகங்களை பகிர்வது அறிவை பரப்பும் என்று கூறி இத்தகைய நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை தமிழர் பண்பாட்டில் விளையாட்டுகள் என்ற புத்தகத்தை நமக்கு தெளிவாக எடுத்து கூறிய முனைவர் கே கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-00-77-950 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.